முதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ காங்கிரஸ் செயற்குழு போருக்கு பின் விடுதலையையும், காங்கிரஸ் செயற்குழுனா ஒரு போருக்கு அப்புறம் எங்களுக்கு விடுதலையும், உடனடியாக முக்கிய பிரிவுகளில் அதிகார பகிர்வையும் உறுதியளிக்க பிரிட்டிஷ் அரசு முன்வந்தால், தாங்கள் ஒத்துழைப்பு நல்க தயார் என்று தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டு எப்ப, 1941 டிசம்பர்ல காங்கிரஸ் சார்பில் சொல்றாங்க. அப்ப கிரிப்ஸ் தூதுக்குழு, இப்ப காங்கிரஸ் இந்தியர்களை இரண்டாம் உலக போர்ல ஈடுபடுத்துறதுக்காக கிரிப்ஸ் அரிஸ்டார் சர் ஸ்டாபோடி கிரிப்ஸை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. எப்ப அனுப்புறாங்கன்னா 1942 மார்ச் 22. இதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு. அப்ப சர் ஸ்டாபோடி கிரிப்ஸ் இந்தியாவுக்கு வராரு, காந்தியடிகளோட பேச்சு, அதாவது காங்கிரஸ் சார்பில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக வராரு, இந்தியர்களை இரண்டாம் உலக போர்ல ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக வராரு. யார் வர்றது, சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ், அதுக்கு பேர் அவர் அதான் கிரிப் தூதுக்குழு. அப்ப கிரிப் தூதுக்குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1942 மார்ச் 22. அப்ப சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் என்ன சொல்றாங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் டொமினியன் அந்தஸ்தையும் போருக்கு பின் அரசியல் சாசன வரைவு குழுவை உருவாக்குவதையும் ஆதரித்தார். என்ன பண்றான், இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றான், அரசியல் அமைப்பு சாசனம் உருவாக்குறேன், அதுக்கு ஒரு குழுவையும் ஒரு வரைவு குழு, வரைவு குழுவோட தலைவர் அம்பேத்கர், இப்ப வரைவு குழுவையும் உருவாக்குறதுக்கு நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி கிரிப்ஸ் தூதுக்குழுல சொல்றாங்க. குரூப் தூதுக்குழு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1942 மார்ச் 22. அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, அரசியல் சாசன வரைவு குழு மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும் சுதேச அரசர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இருந்தும் நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன, நான் அரசியல் சாசன வரைவு குழு உருவாக்குறதுக்கு சுதேச அரசர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சு நான் நியமிக்கிறேன் வரைவு குழுல உறுப்பினர்களை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் அதில் பாகிஸ்தான் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனா இது என்ன பண்றாங்க, என்ன எல்லாமே தன்னாட்சி தரம் தான் சொல்றாங்க, ஆனா தன்னாட்சி தரவே இல்லை. காங்கிரஸ் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிரிஸ் தூதுக்குழுவை. இப்ப கிரிஸ் முன்மொழிவு வரைவை பற்றி நான் முதன் முதலாக இவ்வரவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. நான் சொல்றாரு, கிரிப்ஸ் தூதுக்குழு அதாவது கிரிப்ஸோட முன்மொழிவை நான் படிக்கும் போது எனக்கு கடுமையா மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னவர் யாரு, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சொல்றார். காந்தி என்ன சொல்லுவாரு, கிரிப்ஸ் தூதுக்குழுவ, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை நிராகரித்ததே காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும். தூதுக்குழுவை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைத்தவர் காந்தியடிகள். வங்கியில பணமே இல்லை, இருந்தாலும் இந்த தேதியில நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி எழுதித்தராங்க. அப்ப திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என்று காந்தியடிகள் கிரிப் தூதுக்குழுவை வர்ணிக்கிறார். இதற்கால நேரம் என்ன சொல்றாங்க, அந்த கிரிப் தூது முன்மொழிவை படிக்கும் போது நான் கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என்று ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. காந்தி என்ன சொல்றாங்க, கிரிப் தூதுக்குழுவ திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைக்கிறாங்க. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸோட செயற்குழு. என்ன சொல்றாங்க, காந்தியடிகள் மே 1942 பெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க காந்தியடிகள் முனைந்த நேரத்தில் தயக்கம் காட்டியவர்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் ராஜாஜி. ஜவஹர்லால் நேரு ராஜாஜி என்ன பண்றாரு, காந்தியடிகள் போராட்டம் பண்ற நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப வார்தா காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்து பதவியை துறந்தவர் ராஜாஜி மற்றும் புலால்பாய் தேசாய். அப்ப வார்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸோட செயற்குழு கூட்டம் நடக்குது. இந்திய தேசிய காங்கிரஸோட செயற்குழு கூட்டம் நடந்த இடம் வார்தா. எப்ப நடக்குதுன்னா 1942 ஜூலை 14 நடக்குது. அந்த வார்தா மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, நான் சட்ட மறுப்பு போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்றார் வார்தா மாநாட்டில். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு தலைவர்கள் ஒத்துக்கலை. யார் யார் ஒத்துக்கலைன்னா, ராஜாஜியும் புலால்பாய் தேசாயும் சட்ட மறுப்பு இயக்கம் போராட்டம் நடத்துறதுக்கு மறுத்து தன்னுடைய பதவியே காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து பதவியை துறந்தவர் யார், ராஜாஜியும் புலால்பாய் தேசாய். ஆனால் செயற்குழுவின் பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க. செயற்குழுல பெரும்பான்மை முடிவு யார் எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு தான் ஒத்துக்க மாட்டார் போராட்டத்துக்கு. அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஏத்துக்கிறாங்க. அப்ப கிரீஸ் குழுவோடு ஏற்பட்டிருந்த கசப்பான அனுபவத்தை காந்தியடிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படுத்திய ஆண்டு 1942 மே 16 பேசுறாங்க. கிரீஸ் குழுவை பத்தி காந்தியடிகள் பத்திரிகையாளர் சந்தித்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, கிரீஸ் முன்மொழியை அடுத்து கிரீஸ் முன்மொழிவை அடுத்து இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள் என்று கூறியவர் என்ன காந்தியடிகள். கிரீஸின் முன்மொழிவை அடுத்து இந்தியாவை யார்கிட்ட ஒப்படைச்சணுமா, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டங்க, இல்லைன்னா இயற்கையோட அராஜக போக்கில் கூட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால் முற்றிலும் தரிக்கெட்டு சட்ட சீர்கேடு ஏற்பட்டாலும் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறியவர் காந்தியடிகள். அப்ப என்ன, அராஜகமே இருந்தாலுமே சரி, சட்ட சீர்கேடு ஏற்பட்டாலுமே சரி, இந்தியாவுக்கு ஏற்படுற ஆபத்தை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாங்க. இது எல்லாமே பத்திரிகையாளரை சந்திருக்கும் போது சொல்கிறாங்க. கூற்று காந்தியடிகளின் முடிவை நோக்கிய ஒரு சண்டையாக கருதி சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கிய போது கூறிய புகழ்பெற்ற முழக்கம் செய் அல்லது செத்துமடி. இப்போ வெள்ளையனை வெளியேற இயக்கத்தில் செய் அல்லது செத்துமடிங்கிற புகழ்பெற்ற வாசகத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் கமிட்டி மும்பையில் ஒரு மாநாடு நடத்துது. மும்பையில் மாநாட்டின் போது தான் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டேன் 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றிய ஆண்டேன் 1942 ஆகஸ்ட் 8 மும்பையில் கூடிய மாநாட்டில் ரொம்ப முக்கியம். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எந்த மாநாடுனா மும்பை மாநாடு. நிறைவேற்றிய ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8 என்ன சொல்கிறாங்க பாருங்க காந்தியடிகள், நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தருவோம். அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் காந்தியடிகள். அப்பனா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும், இல்லைனா நம்ம ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்கிறத விட செத்தே போயிடலான்னு சொல்லி வாசகத்தை சொல்லியிருக்கார். யார் சொன்னது, காந்தியடிகள். இப்போ வெள்ளையனே வெளியேறு போராட்டின் அறிவிப்பின் காரணமாக காந்தியடிகள் உள்பட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்ட ஆண்டே 1942 ஆகஸ்ட் 9 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் மும்பை மாநாட்டில் 1942 ஆகஸ்ட் 8 அறிவிக்கிறாங்க. ஆகஸ்ட் 9 எல்லா தலைவர்களையும் கைது செய்கிறாங்க. காந்தி உட்பட எல்லா தலைவர்களையும் கைது செய்கிறாங்க, அதிகாலையிலேயே கைது செய்கிறாங்க. அதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. மக்கள் இந்திய மக்களும் என்ன பண்ணுறாங்க, உடனே போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுமையிலும் தொழிலாளிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கினர். இப்போ வெள்ளையனை வெளியேறி இயக்க போராட்டம் நடைபெற்ற ஆண்டே 1942 ஆகஸ்ட் 9 உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. அப்ப டாடா எக்கு தொழிற்சாலை எங்க இருக்குன்னா ஜாம்ஜெட்பூர்ல இருக்கு. டாடா எக்கு தொழிற்சாலை வேலை நிறுத்த போராட்டம் செய்யறாங்க. எப்பனா August 20 தொடங்கி 13 நாட்கள் நடைபெறுது. அப்ப 13 நாட்கள்னா August 20 தொடங்கி மொத்தம் 13 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர்கள் எல்லாமே. என்ன தொழிற்சாலை? டாடா எக்கு தொழிற்சாலை ஜாம்ஜெட்பூர்ல இருக்கு. அதே மாதிரி அகமதாபாத் தௌளி தொழிற்சாலை ஊழியர்களும் 3 மாதங்களுக்கு மேலாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப காந்தி வெள்ளையனை வெளியேறிய போராட்டத்தில் காந்தி கைது செஞ்சுட்டாங்க. அதனால அகமதாபாத் தௌளி தொழிற்சாலைகள் என்ன 3 மாதத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஜாம்ஜெட்பூர் டாடா எக்கு தொழிற்சாலை எத்தனை நாட்கள் வேலை நிறுத்த போராட்டம்? 13 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டம். எல்லா தலைவர்களையும் கைது செஞ்சுட்டாங்க வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில். தலைவர்கள் எல்லாருமே கைது செஞ்சதால அந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் சமதர்மவாதிகள், அதாவது சோசலிசவாதிகள்னு சொல்லலாம். சமதர்மவாதிகள் இல்லைன்னா சோசலிசவாதிகள். சமவர்த்தமவாதிகள் யார் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா. அப்ப வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் காரணமாக கைது செய்யப்பட்ட பின்னர் சிறையிலிருந்து தப்பி திரை மறைவு வேலைகளில் ஈடுபட்டவர்கள். இப்ப வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல கைது செஞ்சிட்டாங்க, என்ன பண்றாங்க, சிறையில இருக்காங்க. சிறையிலிருந்து தப்பிச்சு திரை மறைவு வேலைகள், அதாவது மறைஞ்சி வேலை செய்யறாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக. இப்ப திரை மறைவு வேலைகளில் ஈடுபட்டவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா, அதுல அருணா ஆசாப் அலி போன்ற பெண் தலைவர்களும் முக்கிய பங்கு ஆற்றினார்கள். அருணா ஆசாப் அலி என்ன முக்கிய பெண் தலைவர்கள், முக்கிய பெண். இப்ப வெள்ளையனே வெளியேறு கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய சோசலிசவாதிகள். அப்ப வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் காந்தியடிகள் உட்பட நிறைய தலைவர்களை கைது செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தலைமை தாங்கியவர்கள் யார் யாருன்னா சோசலிசவாதிகள். சோசலிசவாதிகள் ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சு பட்வர்தன், ஆசப் அலி, யூசப் மெகரலி, ராம் மனோகர் லோஹியா. இப்ப ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சு பட்வர்தன், ஆசப் அலி, யூசப் மெகரலி, ராம் மனோகர் லோஹியா, இவங்க எல்லாருமே வெள்ளையனை வெளியேறு கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய சோசலிசவாதிகள். இவங்க எல்லாமே தலைமை தாங்கி பிரச்சனை ஆரம்பி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அப்ப வானொலி ஒளிபரப்பு முறையை நிறுவியவர் உஷா மேத்தா. வானொலி ஒளிபரப்பு முறையை நிறுவியவர் உஷா மேத்தா. உஷா மேத்தா தான் என்ன பண்ணுறாங்க, வானொலி ஒளிபரப்பு முறைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த வானொலி 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டுச்சு. ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு வித்திட்டவர் உஷா மேத்தா. இதில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம், காங்கிரஸ் சோசலிசவாதிகள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற அனைவரின் பங்களிப்பையும் உள்ளடக்கியதாகும் வெள்ளையனை வெளியேறு இயக்கம். இப்போ வெள்ளையனை வெளியேறு இயக்க காலத்தில் போராட்டத்தை ஒழிக்க எத்தனை பட்டாலியன் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டாங்கன்னா 57 பட்டாலியன். இப்போ இந்த வெள்ளையனை வெளியேறு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக 57 பட்டாலியன் இராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டன. சில இடங்களில் விமானம் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, குண்டுக்கள்லாம் வீசுகிறாங்க மக்கள் மேலே. இயந்திர துப்பாங்கிகள் கொண்டு சுட்டதில் 1000கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேயர் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களை ஒடுக்குறாங்க. இப்போ நிறைய தலைவர்களை கைது செய்கிறாங்க. இரும்புக்காரம் கொண்டும் அரசு இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தியது. 1857 புரட்சிக்கு பின், அதாவது பெரும்புரட்சி 1857 நடக்கும், அந்த புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என்று கூறியவர் லினிகோ பிரபு. ஏன்னா இந்த 2nd உலக போர்ல அந்த அளவு அவ ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய மக்களை ஒரு வெள்ளை பயங்கரத்தையே உருவாக்குனாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிலைமையின் தீவிரத்தையும் அதன் அழுத்தத்தையும் பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு விளைக்க விளைந்த லில்லிகோ பிரபே தாம் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றி கடிதம் எழுதினார். கடிதம் எழுதுறார், யார் எழுதுறது? லில்லிகோ பிரபே எழுதுறாரு சர்ச்சிலுக்கு, வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு எழுதுறாரு. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது தாக்குதலையும் அரசின் தொலைத்தொடர்பு வசதிகளான தந்தி கம்பிகளையும் இருப்பு பாதைகளையும் ரயில் நிலையங்களையும் நாசமாக்குவதையும் அரசு அலுவலகங்களுக்கே நெருப்பு வைப்பதையும் உத்தியாக கொண்டிருந்த ஆண்டே செப்டம்பர் 1942. நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. இப்ப வெள்ளையனை வெளியேறு கிளர்ச்சியின் மூலமாக இணை அரசுகள் நிறுவப்பட்ட இடங்கள். அப்ப வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் இணை அரசுகள் நிறுவுறாங்க. எந்தெந்த இடத்துல நிறுவுறாங்கன்னா சதாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணம், வங்காளம். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் 1943 முடிவில் கைதானவர்களின் எண்ணிக்கை 91,836 பேர் கைது செஞ்சிருக்காங்க. வெள்ளையனை இயக்க போராட்டத்தில் கலந்துகிட்டவங்களை 1943 முடிவில் எத்தனை பேரை? 91,836 பேரை கைது செஞ்சுருக்காங்க. அதில் 1060 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் லிஸ்ட்டு வேடுது சரிங்களா. இப்போ வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தை காந்தியடிகள் சிறைச்சாலையில் துவங்கி 21வது போராட்டம் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஒரு திருப்பு முனையாகவும் 1943 பிப்ரவரி 10 திரும்ப என்ன பண்றாரு, காந்தி சிறைச்சாலையில இருந்துகிட்டே 1வது போராட்டத்தை எடுக்கிறார். ஆசம் கரீம் ஆட்சியாளராக இருந்து புரட்சியாளர்களின் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் ஆர்கஸ் நிப்லட். அதாவது வெள்ளையனை வெளியேறு போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தில் கலெக்டராக இருக்கிற ஆசம் கரீம் புரட்சியாளர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி ஆசம் கரீனை விடுதலை பணி நீக்கம் செய்கிறவர் யாருன்னா ஆர்கஸ் நிப்லட். ஆர்கஸ் நிப்லட் வந்து பணி நீக்கம் செய்கிறாரு. இந்த ஆர்கஸ் நிப்லட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய நாட்குறிப்பில் எழுதி வச்சது என்ன எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, பிரிட்டிஷார் காவல்துறையினரின் மூலமாக பல கிராமங்களை தீக்கரையாக்கியதோடு பல மைல்களுக்கு தீயை பரவ விட்டு வெள்ளை பயங்கரத்தை அரங்கேற்றி அடக்குமுறையே ஆட்சி முறை என்ற அளவுக்கு அக்கால கட்டத்தில் நடந்து கொண்டார்கள் என்று நாட்குறிப்பில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, காவல்துறை மூலமாக பல கிராமங்களை தீக்கரையாக்கியதோடு வெள்ளை பயங்கரத்தையே அடக்குமுறையே ஆட்சி முறை. அப்போ அந்த அளவுக்கு ஆங்கிலேயர் அடக்குமுறையை கலையாண்டிருக்காங்க, ஆங்கிலேயர் ஆட்சி முறை இருந்திருக்குன்னு சொல்லி ஆர்கஸ் நிப்லட் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வச்சிருக்கார். வெள்ளையனே வெளியேறு போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டே மும்பை மாநாட்டில் நிறைவேற்றியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 1942 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 9 கைது செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் கைது செஞ்சதுக்கப்புறம் அந்த இயக்கத்துக்கு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் சமதர்மவாதிகள். சமதர்மவாதிகள்னாலும் சோசியலிஸ்டவாதிகள்னாலும் ரெண்டுமே ஒன்று. இதுதான் வெள்ளையனே வெளியேறு போராட்டம். லில்லிகோ பிரபு, லில்லிகோ பிரபுக்கு பிறன் அக்டோபர் 1943 இந்திய அரசு பிரதிநிதியாக பதவியேற்றவர் ஆர்கிபால்டு வேவல் பிரபு. இதுக்கு முன்னாடி இர்வின் பிரபு இருந்தாரு, இர்வின் பிரபு அரசு பிரதிநிதியா இருந்து இர்வின் பிரபுக்கு அப்புறம் லில்லிகோ பிரபு. வட்டமேஜ மாநாட்டில் இர்வின் பிரபு இருப்பாங்க. லில்லிகோ பிரபு ஆகஸ்ட் நன்கொடை 1940 வந்துருவார் பார்த்துங்க. அப்போ லில்லிகோ பிரபுக்கு அப்புறம் 1943 அரசு பிரதிநிதியாக இருக்கிறவங்க யாருன்னா ஆர்கிபால்டு வேவல் பிரபு. வேவல் பிரபு வராது திரும்பி அரசு பிரதிநிதியா, யார் வர்றது? வேவல் பிரபு. அடுத்தது ராஜாஜி திட்டம், ராஜாஜி திட்டம் 1944 ஏப்ரலில் கொண்டு வர்றார் ராஜாஜி. ராஜகோபால் ராஜாஜி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜகோபாலாச்சாரியார். 1944 ஏப்ரலில் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் சிறையில் இருந்த நிலையில், ஏன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1943 தான் முடியுது, அதுக்கப்புறம் பல தலைவர்களை கைது செஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லாமே சிறையில் இருக்காங்க. அதனால 1944 ஏப்ரலில் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் சிறையில் இருந்த நிலைமையில் சுமூகமான தீர்வை எட்டும் பொருட்டு ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்கியவர் ராஜாஜி. இப்ப ராஜாஜி திட்டத்தோட அம்சங்கள் என்னன்னு பார்ப்போம். போருக்கு பின்பு ஒரு ஆணையத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்து அங்கே வயது தகுதி அடைந்தோரை கொண்டே வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றிய முடிவை எடுத்தல் வேண்டும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க ராஜாஜி திட்டம், ராஜகோபாலாச்சாரியார். அப்போ இஸ்லாமியர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ அதிகமாக அவங்கள பிரித்தெடுத்து அவங்களுக்குன்னு தேர்தல் நடத்தி பாகிஸ்தானை பிரிக்கணும்னு பற்றிய முடிவை எடுக்கணும். அப்போ பெரும்பான்மை முடிவு யாருக்கு இருக்கோ அவங்க பாகிஸ்தானை உருவாக்கலான்னு சொல்லி சொல்றார் இஸ்லாமியர்கள். ரெண்டாவது, ஒருவேளை ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை உறுதி செய்யப்பட்டால் அதிமுக்கிய பணிகளான பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு போன்றவற்றை பொதுவில் செயல்படுத்த ஏற்படுத்தல் வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், அப்படி நீ பாகிஸ்தான்கிற ஒரு தனி நாடு உனக்கு பிரிஞ்சிட்டாலுமே, பாகிஸ்தான் இந்தியாங்கிற ஒரு தனி நாடு பிரிஞ்சிட்டாலுமே, ஆனால் ரெண்டு துறைய பொதுவில் வைக்கணுங்கிறாங்க. ஒன்று பாதுகாப்பு துறை, இன்னொன்று தொலைத்தொடர்பு துறை. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லையில் அமைய பெற்ற மாவட்டங்களுக்கு இரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். அதாவது எல்லையில் இருக்குல்ல மாவட்டங்கள், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற மாவட்டங்களுக்கு நீங்கள் இந்தியாவோட சேர்ந்தாலும் சேர்ந்துக்கலாம், இல்லைனா பாகிஸ்தானில் சேர்ந்தாலும் சேர்ந்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுதான் என்ன ராஜாஜி திட்டம். ஃபஸ்ட்டு என்ன, அதாவது இஸ்லாமியர்கள் அதிகமாக எங்கெங்கே மக்கள் எந்த மாவட்டத்தில் ஆள்றாங்களோ அந்த மக்கள் அந்த மக்கள் என்ன பண்ணா தேர்தல் நடத்தி அதன் மூலமா என்ன பண்ணா பாகிஸ்தானை உருவாக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அப்படி பாகிஸ்தான் நாடு பிரிஞ்சாலுமே ரெண்டு பணியை பொதுவில் வைக்கணும், ஒன்று தொலைத்தொடர்பு, இன்னொன்று பாதுகாப்புத்துறை. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற மாவட்டங்கள் ஒன்று நீ இந்தியாவோட சேர்ந்தாலும் சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா பாகிஸ்தானில் சேர்ந்தாலும் சேர்ந்துக்கலாம், அதில் ஏதாவது ஒன்றில் தான் சேர்ந்துக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் ராஜாஜி திட்டம். அப்போ சிறையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் காந்தியடிகள் ராஜாஜி திட்டத்தை பற்றி யாருக்கிட்ட போய் பேசுகிறாங்கன்னா முகமது அலி ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முகமது அலி ஜின்னாவோட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அப்போ ராஜாஜி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டே 1944 ஏப்ரல், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8, அதெல்லாம் முக்கியமாக பார்த்துங்க, ஆகஸ்ட் 9 கைது செஞ்சிருவாங்க. ராஜாஜி திட்டம் 1944 ஏப்ரல். அடுத்தது வேவல் திட்டம், வேவல் பிரபு, ஆர்கிபால்டு வேவல் பிரபு. யாருக்கு அப்புறம், லிலிகோ பிரபுக்கு அப்புறம் அரசு பிரதிநிதியாக வேவல் பிரபு வர்றார் அக்டோபர் 1943. சரிங்களா, இப்போ வேவல் திட்டம், வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டே 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டே 1945 ஜூன் 14. இப்போ வேவல் பிரபு ஜூன் 1945 பேச்சுவார்த்தை நடத்த சிம்லா மாநாட்டை கூட்டினார். இப்போ சிம்லா மாநாட்டை கூட்டுறார் வேவல் பிரபு. இந்த மாநாட்டில் நடக்கிறது தான் வேவல் திட்டம். அந்த சிம்லா மாநாட்டில் பங்கு பெற வேண்டுங்கிறதுக்காகவே வட்டமேஜ மாநாட்டில் கைது செஞ்சுருக்கந்தாங்கல்ல அவங்கள எல், சாரி வட்டமேஜ மாநாடுங்கிற, சாரி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் போராட்டத்தில் கைது செஞ்ச தலைவர்கள் எல்லாரையுமே சிறையிலிருந்து விடுவிக்கிறாங்க. விடுவிக்கப்பட்டவர் யாரார்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இப்போதைக்கு 1945 காங்கிரஸ் இயக்கத்தோட தலைவராக யார் இருக்காங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1945 1939 தான் யார், 39 சுபாஷ் சந்திரபோஸ், அதுக்கப்புறம் பதவி விலகிடுவார், அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் காங்கிரஸோட தலைவராக இருப்பாங்க. இப்போதோட காங்கிரஸ் இயக்கத்தோட தலைவர் யார், 1945 மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு மூணு பேரையும் சிறையில இருந்து விடுவிக்கிறாங்க. ஏன் சிறையில இருந்து விடுவிக்கிறாங்க? சிம்லா மாநாட்டுல பங்கு பெறணுங்கிறதுக்காகவே காங்கிரஸ் தலைவர்களை விடுதலை செய்யறாங்க. இப்ப வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1945 ஜூன் 14. இப்ப வேவல் திட்டத்துல என்னென்ன சொல்றாங்கன்னா பாருங்களேன், முன்மொழிவு என்னென்ன சொல்றாங்கன்னா, வேவல் திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து கட்சி தலைவர்களின் முன்பாக அரச பிரதிநிதி முன்வைத்த முன்மொழிவின்படி அரச பிரதிநிதி முப்படைகளின் தளபதி இந்தியாவின் சாதி இந்துக்கள் முஸ்லிம்கள் போன்றோருக்கு சம அளவில் பிரதிநிதித்துவமும் பட்டியல் இனங்களுக்கென்று பணி பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் பற்றிய உரையாடலை துவங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த சிம்லா மாநாட்டில் வேவல் திட்டத்தை அறிவிக்கிறார். வேவல் திட்டம்னா நான் உங்களுக்கு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் வேவல் திட்டம். அரச பிரதிநிதியின் செயற்குழுவில், அரச பிரதிநிதியோட செயற்குழுவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்ய திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அரச பிரதிநிதியோட குழு செயற்குழு, அந்த செயற்குழுக்குள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில உங்களுக்கு நான் இடஒதுக்கி, அதாவது உறுப்பினரை இடம்பெற வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, முஸ்லீம் லீக் தலைவர் முகமது அலிஜின்னா என்ன சொல்றாரு, அந்த அரசு பிரதிநிதியோட குழுவுக்கு இஸ்லாமிய பிரதிநிதிகளை நியமிக்க தமக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்று வாதிட்டார். அங்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இடம்பெறணும் சொல்லி சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, வேவல் பிரபு முன்மொழிந்த அரச பிரதிநிதி குழுவிற்கு காங்கிரஸ் உயர் வகுப்பு இந்துக்கள் மட்டுமே நியமிக்க முடியும் என்று, அது ஒரு முஸ்லீமையோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தவரையோ நியமிக்க கூடாது என்றும் வலியுறுத்தியவர் காங்கிரஸ். வேவல் திட்டம்படி சொல்றாங்க, உனக்கு புதிய அரசியல் சாசனம் உருவாக்கிறேன், அதாவது அரச பிரதிநிதியோட செயற்குழுவில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம எண்ணிக்கையில் இடம்பெறான் உங்களுக்கு உறுப்பினரா இடம்பெற வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இதான் வேவல் திட்டம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக் முகமது அலிஜின்னா என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அங்கே உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே காங்கிரஸ் சார்பில் இந்துக்களுக்கு மட்டும், அது உயர் வகுப்பு இந்துக்கள் மட்டும்தான் இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதனா இந்த அரசு பிரதிநிதியோட வேவல் திட்டமும் யாருக்கும் திருப்தியாக இல்லை. திருப்தியானதுன்னு சொல்றாங்க, அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் என்ன பண்றாங்க, எல்லாருமே இந்த முஸ்லீம் காங்கிரஸ் இந்த வேவல் திட்டத்தை என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. ஏப்ரல் 1946 நடந்த முஸ்லீம் லீக்கின் சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில், அப்ப 1946 ஏப்ரல்ல சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில், அதாவது முஸ்லீம் லீக்கு மாநாடு நடக்குது. எங்க நடக்குதுன்னா டெல்லியில நடக்குது. அந்த டெல்லி நடக்கிற மாநாட்டில் ஒரு இறையாண்மை கொண்ட தனி நாடு பாகிஸ்தான், அப்ப எங்களுக்கு பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டெல்லி மாநாட்டில் முடிவு செய்யறாங்க. முதன்முறையாக பூகோள வரையறையும் வெளிப்படுத்தி முஸ்லீம் லீக் முஸ்லீம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளை சுட்டி காட்டிய இடங்கள். அந்த டெல்லி மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க, அந்த வரைபடத்தையும் வரைந்து எங்கெங்கே முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த டெல்லி மாநாட்டில். எப்போ 1946 ஏப்ரலில், எப்போ, வடகிழக்கில் வங்காளம் அஸ்ஸாம், வடமேற்கில் பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சிந்து பலுச்சிஸ்தான், இங்கெல்லாம் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வரைபடத்தையும் வெளியிடுறாங்க. எந்த மாநாட்டில், டெல்லி மாநாட்டில் முஸ்லீம் லீக் மாநாட்டில் ஏப்ரல் 1916 சொல்கிறாங்க. டெல்லி மாநாட்டில் பாகிஸ்தான் வரையறையை நிராகரித்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஏன்னா காங்கிரஸ் தலைவர் அவர் தானே, அதனால் டெல்லி மாநாட்டை காங்கிரஸ் பாகிஸ்தானோட வரையறை என்ன பண்ணிடுறார், நிராகரிக்கிறார். தான் சார்ந்த இயக்கம் முழு விடுதலை பெற்ற ஒருங்கிணைந்த இந்தியாவையே ஆதரிக்கும் என்றவர், அப்போ இந்தியாவை தான் ஆதரிக்கும் சொல்லி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொல்றாங்க. அப்ப விடுதலையை உறுதி செய்ததோடு அதற்கான நடைமுறைகளை மட்டுமே எஞ்சியிருப்பதாக அறிவித்தவர் யாரு, கிளைமெண்ட் அட்லி. நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிளைமெண்ட் அட்லி சொல்றாரு. ச சர்ச்சிலுக்கு பிறகு பிரிட்டன் பிரதமராக இருந்தவர் யாரே? கிளைமெண்ட் அட்லி. பிரிட்டன் பிரதமர் வட்டமேஜி மாநிலத்தில் பிரிட்டன் பிரதமர் யாரே? ராம்சி மெக்டொனால்டு. ராம்சி மெக்டொனால்டுக்கு அப்புறம் சர்ச்சில் தான் பிரிட்டன் பிரதமர். சர்ச்சிலுக்கு அப்புறம் பிரிட்டன் பிரதமராக யாரு? கிளைமெண்ட் அட்லி வர்றாரு. கிளைமெண்ட் அட்லி தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். கிளைமெண்ட் அட்லி தான் என்ன பண்றதா, அமைச்சரவை தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புவார். அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் அமைச்சர்கள்னு சொல்லலாம், கேபினட் தூதுக்குழு இல்லைன்னா அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியவர் யாரே? கிளைமெண்ட் அட்லி. கிளைமெண்ட் அட்லி யாரே? பிரிட்டன் பிரதமர். இவர் தான் அனுப்பி அமைச்சரவை தூதுக்குழுவை அனுப்பி அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை அரசியல் நிர்ணய அமைப்பு சபையை உருவாக்குறதுக்காக அனுப்புவாங்க கிளைமெண்ட் அட்லி. கிளைமெண்ட் அட்லி அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியவர் யாரே? கிளைமெண்ட் அட்லி. அமைச்சரவை தூதுக்குழுவே இதன் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.